Thank you, Holy Spirit. Now, Bukaro, please, you may be seated. The word of they would have a certain of Salapurum. Now, what is the everybody? Allow it to park with David to the Wati Magu Pertirica. Agabe, Savaila, they would have set up to the Burdu, Savaila, they would have a certain Tavadol to Varumburdu, Third the Girde Tode, Third the Budiode, Harder of a certain of Eticolo, but developed, they would have a certain day, every day was set of Akabe, of Eticolo. So, in the Kurwate, out of the Bakarubetum, Abdavalkin of Watangal, Marantan Puddha, Pundaka, Maru Market, Katuri Dabatu, by Buddha, Indaki, Namatile, they would say the Abode, Katuravate, Dabaki, Bodhisika, Persego Beta, Legale, Kolubalegradi, Pastor Joseph, Sedavaka, Matina Madrika, Katari Dala, or Bulavaka, the Bode, Peso, and Sulla Dabere. Ratri, there are wicked at the Padre Rubadia Lavata, the Caribe, and Pumar. So, Agave, Bodhaka, Bulgari, Vikubadilla, Katoda Dabati Sotra, Eri Abdiadal, Katoda was rated up Kartake Pom, covered by Kapom, Katoda Vari Sikul Varika, Agave, Uga Sarbil Arab at Bodhana, but I could break a regulative double children. Thank you. Under our guests of Inamutan, the Waltigrain. இந்த தருணத்தை எங்களுக்கு தந்தபடினால் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இதற்கு உதவியாய் இந்த சபையின் போதகரனை சந்தர்ப்பத்தை கொடுத்தபடினால் ஆண்டவருக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். நார்மலி முதல் நாள் அறிவித்து அடுத்த நாள் பிரசங்கம் கொடுப்பதற்கு நான் நினைக்கிறேன். எந்த தேவ ஊழியக்காரர்களும் அதற்கு உடன்படுவதில்லை. நானும் கொழும்பில் இருந்தாலும் உடன்படுவதில்லை. ஆனாலும் தேவனுடைய ஒரு நோக்கம் இந்த நாளிலே இந்த சபையிலே நிறைவேறிக் கொண்டிருக்கிறதை நான் ஆவிலே உணர்கிறேன். ஆமீன் சொல்லாத எல்லாம் ஆமீன் சொல்லுவோமே. இலங்கையிலிருந்து வாழ்த்துக்களை கொண்டு வருகிறேன். எழுப்புதல் சுவிசேஷ சபை கொழும்பில் இருக்கிறது. அதுல இரண்டு சபைகள் நாங்கள் வைத்திருக்கிறோம். அதிலிருந்து உங்களுக்கு வாழ்த்துக்களை கொண்டு வருகிறேன். என்னுடைய மனைவி, நான்கு பிள்ளைகள், எனக்கு மூத்தவர்களுக்கு 19 வயது, இளையவனுக்கு 3 வயது, 3 பெண் பிள்ளைகள், 1 ஆண் பிள்ளை. குடும்பத்தின் சார்பிலே வாழ்த்துக்களை கொண்டு வருகிறேன். ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை ஆஸ்வதித்திருக்கிறார். இந்த சபைக்கு வந்தவுடனே 2 காரியங்களை ஆவிலே உணர்ந்தேன். 1, இந்த சபை துதிக்கிற சபை. 2, இந்த சபை ஜபிக்கிற சபை. ஹல்லேலூயா. கண்களை மூடுவோம் ஒரு நிமிஷம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இந்த சபையில் அசைபாடி கொண்டிருக்கிறார். இந்த சபையில் அவர் நாமம் உயர்த்தப்படுவதாக. இந்த சபை ஹல்லேலூயா அந்த கல்லின் மேலே கண்மலையாகி கிறிஸ்துவின் கண்மலையின் மேலே கட்டப்படுகிற சபையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த சபையை கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். இந்த சபையை கர்த்தர் உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார். நாட்கள் வருகிறது, இந்த சபையை இன்னும் ஆண்டவர் விசாலமாக்க போகிறார், இன்னும் விஸ்தரிக்க பண்ண போகிறார். தேவ நாமம் இந்த சபைக்குள்ளாக மகிமைப்பட போகிறது. இங்கிருக்கிற வாலிபர்கள் எழும்ப போகிறார்கள். இங்கிருக்கிற சிறியவர்களை கர்த்தர் எழுப்ப போகிறார். வயதுவர்களை எழுப்ப போகிறார். குடும்பங்களை எழுப்ப போகிறார். ஹல்லேலூயா. ஒரு அபிஷேகத்தை நாங்கள் உணர்கிறோம். இந்த சபைக்குள்ளே வரும் பொழுது ஒரு அபிஷேகத்தை உணர்கிறோம். அப்படி என்றால் இந்த சபைக்குள்ளே கர்த்தருடைய வசனம் இருக்கிறது, ஆராதனை இருக்கிறது, செபம் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட பேசுங்க. எங்களை உம்முடைய சிலுவையின் மறைவில் மூடிக்கொள்ளுங்க. இயேசுவின் புண்ணிய நாமத்தில் கெஞ்சுகிறோம் சுவாமி. ரோமரின் புஸ்தகம் 8 அதிகாரத்தில் 30 வசனத்தை வாசித்த பிறகு 29 வசனத்தை வாசிக்க போகிறோம்.
எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார்.
29 வசனம்.
தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார்.
ஹல்லேலூயா. உற்சாக ஹல்லேலூயா. செய்திக்கு போவதற்கு முன்பாக என்னுடைய இருதயத்தில் நான் திக்கு தரிசனமாய் சொல்லவில்லை. உள்ளத்திலே ஒரு விருப்பம், உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சபையை தேவன் கொடுக்க வேண்டும். ஒரு விசாலமான ஒரு சபையை தேவன் கொடுக்க வேண்டும். பிள்ளைகளை இப்படி ஆராதிக்கும் பொழுது நான் பார்த்தேன். நான் கடந்த தடவை நான் பர்லினுக்கு போன பொழுது ஒரு பெரிய ஒரு இடத்திலே பாஸ்டர் பிரேம்குமாருடைய சபையில இருந்த பொழுது நான் பார்த்தேன். அவர்கள் நல்ல ஸ்டேஜில் இருந்தார்கள். ஸோ அந்த ஒரு பிக்சர் எனக்கு வந்தது. நான் மனதில் ஜெபித்துக் கொண்டே இருந்தேன். ஆண்டு வருகிற காலங்களில் ஒரு பெரிய அளவில் ஒரு இடத்தை கொடுக்க வேண்டும் பிள்ளைகள் நன்றாய் ஆராதிப்பதற்கு. நன்றாய் ஆராதிக்கிறீர்கள், உண்மையாகவே சந்தோஷமாக இருந்தது. இன்னும் ஒரு காரியம் பாஸ்டரத்தை நான் கேட்க வேண்டும் என்று யோசித்தேன். வருஷத்துக்கு ஒரு தடவையாவது ஒரு மிஷன் டீம் ஸ்ரீலங்காவுக்கு வர வேண்டும். இந்த பிள்ளைகள் வந்து நின்று தேசத்தில் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அந்த தேசத்தில் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். இது கடைசி நாட்கள். போதகர் சொன்னது போல நானும் ஐரோப்பாவுக்கு வருவதற்கு எனக்கு இஷ்டமில்லை. 11 நாட்கள் தான் இங்கு வந்திருக்கிறேன். இலங்கையிலே மிகவும் வேகமாய் மிகவும் அதிகமாய் நாங்கள் செயல்பட்டுக் கொண்டு வருகிறோம். ஏனென்றால் ஒரு பெரிதான கதவை தேவன் தேசத்திலே திறந்து வைத்திருக்கிறார். 15 நாட்களிலே உங்களுக்கு நான் என்னை பெருமைப்படுத்துவதற்கு சொல்லவில்லை, தேவை அதிகமாக இருக்கிறபடி நான் சொல்லுகிறேன். 15 நாட்களிலே 5 போதகர் மகாநாட்டையும் 7 சுவிசேஷ கூட்டங்களை நடத்திவிட்டு இங்கு வந்திருக்கிறோம். அப்படி என்றால் இலங்கையில ஒரு பெரிய ஒரு தேவை இருக்கிறது. கர்த்தர் இங்கு வைத்திருக்கிறார். இந்த உண்டியர்களை பார்த்தேன், இலங்கை வரைபடம் இருந்தது. அப்படி என்றால் இலங்கையை குறித்து ஒரு பெரிய பாரம் உங்களுக்கு இருக்கிறது என்று நான் அறிந்து கொள்கிறேன். இங்கிருந்தாலும் நீங்கள் தேசத்துக்காக ஜெபியுங்கள். தேசத்திலே காரியங்களை கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த 15 நாட்கள் நான் எனக்கு தெரிய மாட்டல 150க்கும் மேற்பட்ட இந்துக்கள் பௌத்தர்கள் முதல் தடவையாக இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு ஆமென் சொல்லுவோம். ஏனென்றால் ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. நம்முடைய தேவை இயேசு அறிவிக்கப்பட வேண்டும். அது ஜெர்மனியா இருக்கலாம், அது இலங்கையா இருக்கலாம், எங்கேயா இருக்கலாம். இந்த ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதனுடைய தாமதம் என்னவென்று பார்த்தால் இந்த செய்தியை ஆண்டவர்களோடு கூட பேசுவாராக. ஏன் இன்றைக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்கு தாமதம் என்றால் ஒரே ஒரு காரியம் மாத்திரம் அது தடையாக இருக்கிறது. ஆண்டவர்களோடு பேசுவாராக. இந்த வசனம் சொல்லுகிறது, தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்திருக்கிறாரோ அவர்களை, எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை. ஆமென். இப்ப நீங்க விசுவாசிக்கிறீங்களா? 3 கேட்டகரி, அதாவது முன்குறித்தார், அழைத்தார், நீதிமானாக்கிவிட்டார். நான் நினைக்கிறேன் இது 3 உங்கள் வாழ்க்கையில சொல்லுங்களேன் நிறைவேறிவிட்டது. ஹல்லேலூயா. நிறைவேறி கொண்டிருக்கலாம், ஆனால் ஆல்மோஸ்ட் நிறைவேறிவிட்டது. ஆனால் 4வது ஸ்டேஜில் இருக்கிறோம், அது மகிமை அடைகிற ஸ்டேஜ். அப்படி இருந்தால் மகிமை என்றால் என்னுடைய சபை மகிமைப்படுவதல்ல, கிறிஸ்துவினுடைய நாமம் மகிமைப்படுவது. உங்களுக்குள்ளாக அவர் உயர்த்தப்பட போகிறார். நான் இந்த சபையில பார்க்கிறேன், ஒரு சிறுவரையும் கூட தேவன் விட்டு வைக்க போவதில்லை. சிறு பிள்ளைகளுக்கூடாகவும் அவர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. அப்படி என்றால் சுவிசேஷம் இன்றைக்கு அறிவிக்கப்படாததுக்கு காரணம் என்னவென்று நான் பார்த்தபோது இந்த 29வது வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, எவர்களை தேவன் முன்குறித்தாரோ. எதற்காக முன்குறித்தாரா? அருமையான தேவ சனங்களே, இன்னைக்கு இலங்கையிலே இருந்தாலும் பரவாயில்லை, நான் சில தேசங்களுக்கு போயிருந்தாலும் அங்கு பார்த்த ஒரு காரியம் என்ன கவனிங்கள், இன்றைக்கு சபை என்னப்படுகிற கிறிஸ்துவின் சரீரத்தில் நான் காணக்கூடாத ஒரு காரியம் தேவனுடைய சாயல் இருக்கீங்களா? ராமே சொல்லுவோமா? இன்னைக்கு சபையிலே பிரசங்கிக்கிற பிரசங்கியாராக இருக்கலாம், ஆராதனை நடத்துகிற பிள்ளைகளாக இருக்கலாம், ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கலாம், விசுவாச பிள்ளைகளாக இருக்கலாம், ஆனால் அவர்கள் வாழ்க்கையிலே இல்லாத ஒரு காரியம் சாயல். நீங்க ஒத்துக்கொண்டாலும் சரி ஒத்துக்கொள்ளாடி பிரச்சனை இல்லை. இது என்னுடைய நேரம், ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டாயிற்று, அடுத்த முறை எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்காதாலும் பரவாயில்லை. பிகாஸ் நான் சொல்லுகிறேன், என்னுடைய வாழ்க்கை சாயலா இருக்க வேண்டும். இயேசு கடைசியாய் சொன்ன வார்த்தை என்னவென்றால், நீங்கள் எருசலேமிலே, நீங்கள் யூதேயாவிலே, சமாரியாவிலே, பூமியின் கடைசி பரியந்தம் என்னை வெளிப்படுத்துவீர்கள். ஆமென். வெளிப்படுத்தல் 12:12 சொல்லுகிறது, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும், ஹலோ, தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாலை வேளை என்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் தேவன் கொடுத்த ஒரு காரியம் என்னவென்றால், கிறிஸ்து இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். நான் பைபிளை ஆராய்ந்து பார்த்தபோது லூக்கா 2வது அதிகாரத்தில் 52வது வசனத்தை ஆவியானவர் காட்டினார். அந்த வசனத்தை உங்கள் பிள்ளைகளை நீங்கள் பிரதிஷ்டை செய்யும் பொழுது ஒவ்வொரு போதகரும் அந்த வசனத்தை வாசித்து ஜெபித்திருப்பார்கள். அந்த வசனத்தை வாசிக்கலாம். 2வது அதிகாரத்தில் 52வது வார்த்தை. என்னுடைய கொழும்பு தமிழ் விளங்குதா உங்களுக்கு? ஏதாவது பிள்ளைகள் இருந்தால் மன்னித்து கொள்ளுங்கள். வண்டர்ஃபுல். ஓகே.
இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகம் அதிகமாய் விருத்தி அடைந்தார்.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து நான் பார்த்தபோது, ராமன் சொல்லுவோம், உற்சாம ராமன், இவர் தேவனுடைய குமாரன். நான் உங்களுக்கு சொல்ல வருவது மனுஷகுமாரன். மனுஷகுமாரனாகிய இந்த இயேசு, அல்ல கவனிங்க, ஒரு யூத வாலிபனாக 30வது வயதில் யோர்தான் நதி அண்டையில நின்றபோது அவரை குறித்த ஒரு சத்தம் கேட்கிறது வானத்திலிருந்து. நமக்கு தெரியும் என்ன சத்தம், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் என்ன சொல்ல வரேன்னா, தேவன் தேவகுமாரன் ஒரு பக்கம் வைத்து விடுங்க, இரண்டு பகுதி இருக்கிறது இல்லையா இயேசுக்கிறதுல. நான் சொல்கிறேன், மனுஷகுமாரன், ஒரு யூத வாலிபன், 30 வயது நிறைந்த ஒரு யூத வாலிபனை பரலோகம் அடையாளம் காண்கிறது அவரிலே பிதா பிரியமாயிருக்கிறார். இப்ப நான் சொல்லுகிறேன், அவருக்குள்ளே 4 காரியங்கள் உண்டாயிருந்தது, அது பெருகியது, அது வளர்ந்தது. ஆகவேதான் அவர் தேவனுடைய சாயலாய் அடையாளம் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. 4 காரியத்தில் அவர் வளர்ந்திருக்கிறார். முதலாவது காரியம், இந்த வசனம் சொல்லுகிறது, அவர் தேவனுடைய ஞானத்தில். ஆமென் சொல்லுங்க. பரலோகம் என்னையும் உன்னையும் மெச்சிக்கொள்ள வேண்டும் என்றால், அல்லது பாராட்ட வேண்டும் என்றால், அல்லது என்னில் அவர் பிரியப்பட வேண்டும் என்றால், எனக்குள்ளே ஒரு காரியம் நடக்க வேண்டும். அதுதான் எனக்குள்ளே வர வேண்டிய, இருக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம், தேவனுடைய ஞானம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்பான தேவசாமி, நீங்க ரட்சிக்கப்பட்டது நல்லது, ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்வது நல்லது, பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வது நல்லது, அந்நிய பாஷை பேசுவதும் நல்லது. ஆனால் இன்றைக்கு சாயல் இல்லாமைக்கான மிக முக்கியமான காரணத்தை நான் அறிந்து கொண்டேன். ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்குள்ளும் தேவனுடைய ஞானம் இல்லை. எந்த இடத்திலே எப்படி வாழ வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், என்ன செய்யக்கூடாது, எதை செய்யலாம், இருக்கீங்களா, தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசிக்குள்ளே அடங்கி இருக்கிறது. ஆமென். ஐயா, நாங்கள் பிரசங்கம் பண்ணுவது இலகுவானது, வாழ்ந்து காட்ட வேண்டாம். கிறிஸ்தவம், இயேசு என்கிற இந்த நபர், இந்த தேவனுடைய குமாரன், மனுஷ குமாரன், கலிலேயாவிலே, நாசரேத்திலே, பெத்லகேமிலே அவர் வாழ்ந்தார். அவரை குறித்து எந்த விதமான கரைத்திரை இருக்கவில்லை. ஐயா, 30 வயதிலே பரலோகம் இந்த யூத வாலிபனை ஏற்றுக்கொள்ளுகிறது, மெச்சிக்கொள்ளுகிறது, சத்தத்தின் மூலமாக அடையாளம் காணப்படுகிறார். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். நான் கேட்கிறேன், இந்த சத்தம் இன்றைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவன் மேலும் இருக்க வேண்டும், கேட்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன கேட்டீங்கன்னா, எதுக்கு நீங்க ஊழியர்ஸ் கேட்டீங்கன்னா, ஒரு நாளும் வெளிநாடுகளுக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், விசிட்டிங் கார்டு கொண்டு போகக்கூடாது, உங்க ஊழியத்தை பற்றி பேசக்கூடாது, பேங்க் அக்கவுண்ட் கொண்டு போகக்கூடாது, மேகசின் கொண்டு போகக்கூடாது, சீடி கொண்டு போகக்கூடாது, முடிந்தால் என் நாமத்தை சொல்லி, இல்லாட்டி வீட்டில் இரு. ஒரே ஒரு காரியத்துக்காக மாத்திரம் ஊழியர் செய்கிறேன். கடைசியாக பரலோகத்திலே போகும்பொழுது ஆண்டவர் என்னை பார்த்து சொல்ல வேண்டும், உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே போ, அவ்வளவுதான். அதுக்குதான் இந்த கோட்டு, அதுதான் இந்த மைக். நோ எனி அதர் எக்ஸ்பெக்டேஷன், நோ எனி அதர் காரியங்கள். உண்மையை சொல்லுகிறேன், வைராக்கியமாய் சொல்லுகிறேன், ஒரே ஒரு வாழ்க்கை. இந்த பூமியில ஒரு நோக்கத்திற்காக வாழ வேண்டும். தேவன் நம்மை அந்தகாரத்தில் நின்று ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தவருடைய ஏதோ ஒரு காரியத்துக்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அவருடைய புண்ணியம் இன்னும் புகழப்படவில்லை. காரணம், உன்னுடைய வாழ்க்கையிலே அவர் வெளிப்பட முடியாதவைக்கு ஒரு காரியம் தடை, அதுதான் தேவ சாயல். ஐயா, என்னிலே என்னுடைய தகப்பன் ரட்சிக்கப்பட்டதுக்கு காரணம், என்னுடைய வாழ்க்கையை சொல்லுகிறேன், அவர் கொழும்பிலே இருந்த ஒரு மனிதன், பிரதர் ராஜேந்திரன் ஊழியம் ஆரம்பிக்கும் பொழுது என்னுடைய தகப்பன் தான் அந்த சபைக்கு பாய்களை வேண்டிக் கொடுத்தவர். ஆரம்பத்தில் 83ஆம் ஆண்டு அப்படி ஒரு நல்ல வியாபாரியா இருந்தார். அந்த மனுஷன் குடித்து கீழே இருந்தபோது கால்டன் சபைக்கு போன ஒரு சர்ச் எல்டர் லேடி, ஒரு பர்கர் லேடி, அந்த பாதையிலே போன போது என் தகப்பனை அவள் சந்தித்து சும்மா ஒரு 3 தடவை பேசினாள், ஆடைகள் வாங்கி கொடுத்தால், ஆகாரம் கொடுத்தால், அவ்வளவுதான். இந்த 3 சந்திப்பு என் தகப்பனுடைய உள்ளத்தை மாற்றியது. இயேசுவை பற்றி சொல்லவில்லை, சுவிசேஷம் அறிவிக்கவில்லை, ஹலோ, சபைக்கு கூட வர சொல்லவில்லை,
மூன்றே மூன்று சந்திப்பு அவளுக்குள் இருந்ததை அவள் கொடுத்தாள். எதை? கல்வாரி அன்பை, தேவனுடைய சிநேகத்தை கொடுத்தாள். அவ்வளவுதான். நான்காவது தடவை என் தகப்பன் கேட்டார், நீ போக போகக்கூடிய அந்த இடத்துக்கு என்னை அழைத்துக் கொண்டு போ. இன்றைக்கு அவர் ரட்சிக்கப்பட்டார் மஸ்கெலியாவிலே, ஹாட்டனிலே ஊர். இன்றைக்கு இலங்கை பணத்துக்கு 3 கோடி ரூபாய் பெருமதிக்கான ஒரு ஆலயத்தை கட்டினார். 8 ஆண்டுகளுக்கு முன்பாக மருத்துவர் சொன்னார்கள், நீ செத்து போவா என்று 8 நாள் டைம் கொடுத்தார்கள். இப்பொழுது 8 வருஷம் வீல் சேர்ல இருந்து கொண்டு பிரசங்கிக்கிறார், ஞானஸ்தானம் கொடுக்கிறார். ஆக மூன்றே மூன்று தடவை ஒரு பெண்மணி கிறிஸ்தவள் அவரை சந்தித்த அந்த சந்திப்பு என் தகப்பனுடைய மனதை மாற்றியது. அவர் போதகரானார், தேசங்களுக்கு போனார், அங்கு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஊழியம் செய்தார். அவருடைய மகன் இன்றைக்கு இந்த தேசத்தில் ஊழியம் செய்கிறேன். ஆக சத்தியத்தை சொல்லாமல் சாட்சியாயிருந்த அந்த பெண்ணுடைய வாழ்க்கையின் மூலம் என் தகப்பன் தொழப்பட்டார். ஐயா, நான் சொல்ற காரியத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். இன்றை உனக்குள்ளே சாயல் உண்டாக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இழந்து போன அந்த சாயலை மீண்டும் கொடுப்பதற்காக இயேசு மரித்தார். அவருடைய சிலுவையின் தியாகம் என்னை புதுப்பிப்பதற்காக, என் பழைய மனுஷனிலிருந்து புதிய மனுஷனாக என்னை மாற்றுவதற்காக. 2 கொரிந்தியர் 5:17 சொல்கிறது, ஒருவன் அப்படி என்றால் இண்டிவிஜுவல் பர்சன், ஒருவன் கிறிஸ்துவுக்குள், சொல்லுங்களேன், ஒருவன் கிறிஸ்துவுக்குள். நாங்கள் ஒரு, அதாவது பன்மையாய் சொல்லவில்லை, நாம் என்று சொல்லவில்லை, ஒருவன் அப்படின்னா கிறிஸ்தவம் ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கும் தேவையானது, அவசியமானது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள், சொல்லுங்களேன், என்ன சொல்லுது, பழையவைகள் பழைய ஒழிஞ்சு போச்சுதான், பழையவர்கள் ஒழிஞ்சு போச்சுதான் கேட்கிறேன், பழையவர்கள் ஒழிந்து போனதா? எனக்கு ஆச்சரியம், சொல்லுகிறோம் வாழ்க்கையில் இல்லையே, பழையவர்கள் எல்லாம் ஒழிந்து போனது எல்லாம். இன்று மாலை என்னுடைய ஆதங்கம், என்னுடைய வைராக்கியம், என்னுடைய ஜெபம் எல்லாம் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கிறிஸ்துவின் சாயலை உடையவனாய் மாற வேண்டும். இன்னைக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படாததுக்கு காரணம் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இல்லையா? இருக்கிறது. ஹலோ, வல்லமை இல்லையா? இருக்கிறது. மிக குறைவான ஒன்று சாயல் இல்லை. அதுக்கு ஒரே ஒரு காரணம், நான் அடையாளப்படுத்திக் கொண்டது, இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த தேவன் ஞானம் இன்றைக்கு நமக்குள்ள இல்லை. ஞானத்தை பற்றி பேசும் பொழுது நீதிமொழிகள் 9:1 நினைக்கிறேன், ஞானத்துக்கு எத்தனை தூண்கள் இருக்குதா? ஞானத்துக்கு எத்தனை தூண்கள்? 7 தூண்கள். இந்த 7 தூண்கள் எங்க இருக்கு தெரியுமா உங்களுக்கு? இந்த 7 தூண்கள் எங்க இருக்கு தெரியுமா? பைபிள்ல யாக்கோபின் புத்தகத்தை திருப்பிட்டு வேகமாய், யாக்கோபின் புத்தகம் 3:17 வாசிங்க, யாக்கோபு 3:17.
பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாக.
அந்த கவனியங்கள் ஆமென் சொல்லுவோமா? இந்த மாலை வேளை உங்களிலே கிறிஸ்துவின் சாயல் உண்டாக வேண்டும் என்கிற அந்த விருப்பத்தோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். பரலோகம் உங்களை பார்த்து, நான் உன்னிலே ஹலோ பிரியமாயிருக்கிறேன், நீ என்னுடைய நேசகுமாரன், நீ என்னுடைய நேசகுமாரத்தி என்று பரலோகம் சாட்சி கொடுக்க வேண்டும். ஐயா, இந்த ஊழியத்தை குறித்து மற்றவர்கள் என்னை மெச்சிக்கொள்ளக் கூடாது, என்னை அழைத்த தேவன் மெச்சிக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கைதட்டுக்காகவோ புகழுக்காகவோ அல்ல, அவருடைய பிரியம், இயேசு எதற்காக அனுப்பப்பட்டாரோ அதை அவர் செய்தார். இது அப்படியே நீங்க வைத்துக் கொண்டு யாராவது ஒருவர் வாசிங்க வேகமாய், இந்த அம்மா தான் வாசிக்க வேண்டும் என்று அல்ல, 8:29 என்று நினைக்கிறேன், யோவானில், என்னை அனுப்பினவர் என்னுடனே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் நீங்க விசுவாசிங்க, என்னை ரட்சித்துக் கொண்ட தேவன், என்னை ரட்சித்த நாள் தொடங்கி இன்றைக்கு வரை அவர் என்னுடனே. இவருங்க, நீங்க அவரோடு இருக்கீங்களா இல்லையா தெரியாது எனக்கு, அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அதான் உண்மை. நீ தண்ணீர் நடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உண்மையில், சொல்லுங்களேன், அக்கினி ஜுவாலை நடக்கும் போது இருக்கீங்களா? அதுல கீழே வாசிங்கன்னா 4வது வசனம் சொல்றது என்னது, நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். ஆமே, நீ என் பார்வைக்கு. எத்தனை நீங்க விசுவாசிக்கிறீங்க, என்னை தேவன் முன்குறித்தார், என்னை தேவன் அழைத்தார், என்னை தேவன் நீதிமானாக்கி கொண்டிருக்கிறார், என்னை மகிமைப்படுத்தவும் போகிறார். அந்த கவனியங்கள் இப்போ இயேசுவை பரலோகம் வெச்சிக்கொண்டதுக்கான காரணம் நாலு காரணம். அதுல முதலாவது காரணத்தை சொல்லுகிறேன், இந்த ஞானம். ஆமென். தேவனுடைய ஞானம், தேவனுடைய ஞானம் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்குள்ளும் இருந்து வளர வேண்டும், பெருக வேண்டும். இருக்கீங்களா? இந்த நாட்டிலே இப்பொழுது கொழும்பிலும் அப்படி இலங்கையிலும் அப்படி வந்துட்டாங்க, பிள்ளைகளுக்கு நல்ல எஜுகேஷனை கொடுக்கிறோம். ஆமாவா இல்லையா? டிகிரி. இப்ப நான் ஆஸ்திரேலியாவுக்கு போயிருந்தேன் போன ஆண்டு, அங்கு பார்த்தால் பாலியல் பிள்ளைகள் திருமணம் முடிக்கிற வாய்ப்பு முடிக்கிறாங்க. இல்ல என்னன்னு கேட்டா, இல்ல ஐ ஹாவ் டு பினிஷ் திஸ் டிகிரி தட் டிகிரி. அடி உனக்கு 30 வயசு ஆயிருச்சு. நோ 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 பாஸ் ஸ்டில் ஐ அம் ஸ்டடிங். 30 வயசுல அவ படிக்கிறாளா? ஏன்னா அந்த டிகிரி முடிச்சாதான் அந்த நாடுகளில் வந்து திருமணத்தை அவர்கள் வைக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் டிகிரி கொடுத்து பிரயோசனம் இல்லை, இதை கொடுங்க. இந்த ஞானம் இல்லை என்று சொன்னால் அவருடைய டிகிரி எல்லாம் குப்பை. அன்பான தேவஜனமே, இன்னைக்கு உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் உன் சபையையும் தேவன் பிரியப்பட வேண்டும். தேவன் உங்களை பார்த்து நான் உன்னை பிரியமா இருக்கு என்று சொல்ல வேண்டும். இது வசனத்தை நான் பார்த்தேன் 3:17. இந்த ஞானம் நான் நினைக்கிறேன் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்தது. ஆமென் சொல்லுங்களேன். ஆகவேதான் பரலோகம் அவரை ஏற்றுக்கொண்டது நான் நினைக்கிறேன். தனிப்பட்டவர்களே வாசி பாருங்க. ஓகே, 7 தூண்கள் இருக்கிறது. முதலாவது பரத்தில் இருந்து வருகிற ஞானமோ, நல்லா கவனிங்க, ஞானமுள்ள கிறிஸ்தவன் எப்படி இருப்பான் சொல்லுங்களேன். வெரி ஈஸி. அவனுடைய பேச்சு, ஹலோ, அவனுடைய பார்வை, அவனுடைய நடத்தை, என் பேச்சில, என் சொல்லல, என் செயலில, அப்படியே இழுத்து ராகமா பாடுறது இல்ல. இருக்கிறாரா? தேவ ஞானம் ஒருவனுக்குள்ள இருக்கும் என்றால் அந்த ஞானம் அவனை சுத்தம் உள்ளவனாய் மாற்றான். பைபிளை தேடி பார்த்தால் ஆண்டவருக்கு மிகப்பெரிய ஒரு பெயர் என்னவென்றால் பரிசுத்தர் என்ற நாமம் உடையவர். இந்த விக்கிரகங்களிலும் இந்த உலக தேவர்களிலும் நம்முடைய தேவன் ஏன் வித்தியாசமாய் எண்ணப்படுகிறார்? அவர் பரிசுத்தர், பரிசுத்தத்தில் பரிசுத்தம் உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு சொல்றீங்களா? ஆண்டு சொல்றீங்களா? ஹல்லேலூயா. உற்சாகமே ஹல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, இந்த மாலை கர்த்தர் உங்களை தம்முடைய சாயலுக்குள்ளே கொண்டு வர விரும்புகிறார். ஏன் அதை சொல்லவர்கள் என்று கேட்டால், உங்களிலிருந்து அவருடைய நாம மகிமைப்பட வேண்டும். நீங்கள் மகிமை அடைய வேண்டும். உங்களிலே அவருடைய நாம மகிமைப்பட வேண்டும். இந்த சபையில் அவர் நாம மகிமைப்பட வேண்டும். அதற்கு தான் இந்த ரட்சிப்பு, அதுக்கு தான் இந்த அழைப்பு, அதுக்கு தான் உங்களை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆண்டு இங்கு அனுப்புகிறார். ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்லுகிறேன், உங்களுடைய தேவைகளுக்காக சபைக்கு வராதீங்க. உங்களுடைய தேவைகளை சந்திக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நீங்க நினைச்சீங்களா இந்த தேசத்துல எப்படி இருப்பீங்கன்னு சொல்லி? இல்லை இல்லை, ஒரு நாள் நீங்க நினைத்திருக்க மாட்டீங்க. ஆனா உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். இதுவரையும் அற்புதமாய் நடத்துகிறார், அதிசயமாய் நடத்துகிறார். நீங்க நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் இல்ல, மிகவும் அதிகமாய் உங்களுக்குள்ள அவர் கிரியை செய்கிறார். அப்படி அழகா நீங்க, முதலாவது தேவனுடைய ஞானம் உள்ளவர்கள் எப்படி இருப்பார்கள்? நிச்சயமா. ஏன்னா இந்த சுத்தம் உலகத்திலையும் இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், ஆவிக்குரிய சர்வப்பிரகாரமாக சிந்தையிலே, அதாவது மூன்று, ஆவி, ஆத்மா, சரீரம். தெசலோனிக்கே சபைக்கு பவுல் சொல்லும் பொழுது, உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாய். ஆமென் சொல்லுங்களேன். உற்சாகமாவது ஆமென் சொல்லுங்களேன். இப்ப நீங்க ஆமென் சொன்னா எனக்கு கொஞ்சம் உற்சாகமா இருக்கும். நீங்க பிரசங்கம் கேட்கறீங்கன்னு அர்த்தம், இல்லைன்னா நீங்க தூங்கி கொண்டிருக்கீங்கன்னு அர்த்தம். முதலாவது பரத்திலிருந்து வருகிற ஞானம் சுத்தம் உள்ளதா இருக்கிறது. ஓகே. ரெண்டாவது
சாந்தமும்.
சிஸ்டருங்க வெயிட் பண்ணுங்க. அந்த ஞானம் என்னதை கொண்டு வருகிறது?
சமாதானம்.
பவுல் ரோமர் சொல்லும் பொழுது சொல்றார், உங்களால் கூடுமான அளவு எல்லாரோடும்
சமாதானமாயிரு.
கணவன் மனைவி ரெண்டு காரில் வராங்க சபையில. ஆராதனை முடிச்ச உடனே இந்த இடத்துல உள்ளவர் பாத்தீங்கன்னா, ஒரு அம்மா நடு வச்சுக்குவோம், ஒரு சிஸ்டர் வச்சுக்குவோம், என் ஆத்மாவே கர்த்தரை சோசரி, ஹேண்ட்பேக் போயிரும் இங்க. சரியா? நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து கிருபையின் கையை உயர்த்தின உடனே ஆமேன் போட்டோம்னா எத்தனை வேகத்துல போறாங்களோ தெரியாது, ஸ்ட்ரேட்டா போயாச்சு. ஏன்னா அவள் மூஞ்சில நான் முழிக்க கூடாது. அவள் மூஞ்சில நான் முதல்ல சொன்ன தமிழ் பிள்ளையா தான் மன்னிச்சுக்கொள்ளுங்க. ஏன்னோ இன்னைக்கு சபையில இருக்கிறவர்கள், ஐயா எனக்கு தெரியவில்லை, அந்த சிஸ்டர் அங்க இருந்து வந்தா இந்த சிஸ்டர் யூ டர்ன் போடுறாங்க, யூ டர்ன். இடையில ஒரு பிரதர் ஆள் எங்களை கழுவுல பாச ஞானஸ்தானத்தை தள்ளி போடுங்க. ஏன்டா அப்படி சொல்ற? இல்ல இந்த மனைவி வந்து வீட்டில் ஒரு மாறி இருக்கிறா, சபையில் ஒரு மாறி இருக்கிறா, எனக்கு அவளை நம்ப முடியவில்லை. சபையில் அந்நிய பாஷை பேசுகிறார், பிள்ளைகளிடத்தில் வேற பாஷை பேசுகிறார். எனக்கு ஒரு கேள்வி, பரிசுத்தாவி சபையில மட்டும்தான் இருக்கிறாரா, வீட்டில் இல்லையா? ஆகவே எனக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க. இந்த மனைவியுடைய வாழ்க்கை சரிப்படுத்தப்பட்டு விட்டால் நான் ஞானஸ்தானம் எடுக்கிறேன். இப்ப அப்படின்னா நீங்க சொல்லாதீங்க கணவன் மாறு சரியில்லை என்று, இல்லை என்று சொல்லு. அவர்களும் அப்படிதான், ஐயா நான் கிறிஸ்தவம் இன்றைக்கு வாழ்க்கையில பேஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. கிரியை, என் ஜீவியம், என் உணர்வுகள், என் சிந்தை, என் ஆவியில மாற்றம், என் ஆத்மாவில மாற்றம், என் சரத்தில மாற்றம். ரோமருக்கு பவுல் சொல்லும் பொழுது சொல்கிறார், நீங்க இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம். அங்க என்ன வருகிறது? வேஷம். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே எத்தனை பிரசங்கங்கள் காலத்தை பார்த்தால் மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டிய நீங்கள் இன்னும் சொல்லுங்களேன், என்ன தமிழ் சொன்ன தொத்த பாபா, இன்னும் அவங்களுக்கு மில்க் தான் வேணும். இன்றைக்கும் ஆண்டவங்களை சுகமாக்குகிறார், இன்றைக்கும் ஆண்டவங்க கண்ணீரை துடைப்பார். இது தேவையில்லை, அது உங்களுக்கு தெரியும். இப்ப நம்முடைய செய்தி என்ன? பரிசுத்தமாக ஆயத்தமாக மனவாட்டியே, உன் கற்பை காத்துக்கொள், உன் ஆவிக்குரிய நிலையில ஸ்திரமாயிரு. ஆமென் 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 ஆமென். வரங்கள் கிரியை செய்ய வேண்டும். இன்னைக்கு சில சபைகளிலே ஒரு ஹீரோ இருக்கிறார், அந்த ஹீரோவுக்கு தான் எல்லாரும். அந்த ஹீரோ லடி ஜீரோ. சபை போதகர் மேல் கட்டப்படுகிறது. அந்த போதகர் தவறிவிட்டால் சபை முழுவதும் அவ்வளவுதான். ஆதி சபையை நீங்க பார்த்துக் கொண்டால் சீஷர் கூட்டம் நாளுக்கு நாள் பெருகியது. கூடி வர இடத்திலெல்லாம் பரிசுத்தாவியார் அசைவாடினார். சிதறி போனவர்கள், பைபிள் சொல்கிறது 8 அதிகாரம் அப்போஸ்தலர்களே, சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷத்தை சொல்லுங்கப்பா பிரசங்கித்தார்கள். மிக அழகான ஒரு வசனம் இருக்கிறது, 11 அதிகாரம் எடுங்க. அப்போஸ்தலர் 11 அதிகாரம். நான் கொஞ்சம் டிசிப்ளின் இல்லாம நேரத்தை கொஞ்சம் திருடி விடுவேன். ஆகவே பாஸ்டர் நேரம் ஆகும் பொழுது கையை உயர்த்தும்படி கேட்கிறேன். 11 அதிகாரத்தில் 26 வசனத்தை கொஞ்சம் படிங்களேன்.
அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோட கூடியிருந்து அநேக ஜனங்கள்
இந்த சபையோட தேவ ஜனமே, இந்த நாளில் கவனிங்க, முதலாவது குவாலிபிகேஷன் தேவனுடைய ஞானம். இந்த தேவ ஞானம் சுத்தத்தை கொண்டு வருகிறது, பரிசுத்த வாழ்க்கை. இரண்டாவது சமாதானத்தை கொண்டு வருகிறது. மூன்றாவது
சாந்தம்.
அல்லேலூயா. கோப நேரத்தில் பார்க்கணும், கோப நேரத்தில் பார்க்கணும் உங்களோட சாந்தம் சொல்லுங்களேன். சாந்த சொரூபி அந்த கவனிங்கள், எங்களுடைய சாந்தம். அடுத்து சபையிலே போதகர் ஒன்றை சொல்லுவார், மூப்பர் ஒன்றை சொல்லுவார். இங்க அப்படி இல்லை. சில சபைகளை பார்த்தீங்கன்னா இணக்கம் இல்லை. கணவன் வடக்கு, மனைவி தெற்கு, அப்பா அம்மா ஒன்று, பிள்ளைகள் ஒன்று. இப்ப ஆரம்ப நாட்கள் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நாங்கள் பயந்து அப்பா முழுந்து நிக்கவும் மாட்டோம். இப்ப மாறி நடக்குது, பிள்ளை முழுந்து அப்பா நிக்க மாட்டார். சில நேரம் அப்பா வீட்டுல வெளியே இருந்து வரும் பொழுது பிள்ளைகள் நாங்கள் எழும்பி நிற்போம். இப்ப மாறி பிள்ளை வருது, அப்பா எழும்பி நிக்கிறார். இங்க எப்படி தெரியாது? அங்க பாஸ்டர், அங்க கலாச்சாரம். அன்பான தேவ ஜனமே, தேவ ஞானம் உனக்குள்ள இருக்கும் பொழுது நீ சமாதானமாய் மட்டுமல்ல இணங்கி கொள்ளுவாய், தரிசனத்தோடு இணங்கி இறங்கிக் கொள்ளுவாய், தேவ மனுஷன் பேசும் பொழுது அதை உனக்கென்று எடுத்துக் கொள்ளுவாய். ஆமென் சொல்லுங்களேன். உன்னால முடியாவிட்டாலும் எஸ் பாஸ்டர் வி கேன் டூ, நாங்கள் செய்வோம். அந்த அந்த திமிர்வாத காரனுடைய விசுவாசம் அல்ல, தேவன் சுகமாக்கியது அந்த 4 பேருடைய இணக்கம். ஹல்லேலூயா. அந்த 4 பேர் இணங்கினார்கள், இயேசு அற்புதம் செய்தார். இன்னைக்கு தேவ ஞானம் உன்னுடைய சாயலுக்கு மிக முக்கியமாய் தேவை. தேவ ஞானம் இருக்கும் என்றால் இணங்கிக் கொள்ளுவாய். அடுத்து வசனம்
இரக்கத்தாலும்,
அது அது ஒன்று, இரக்கத்தாலும் நற்கனிகளாலும்
நிறைந்ததாயும்.
ஆமென் சொல்லுங்களேன். இருக்குதா? இது இருக்குதா கேக்குறேன் உங்கள்கிட்ட. தெரியல, அம்மாவா இல்லையா தெரியல. இந்த தேவ ஞானம் உங்களுக்கு என்னதை கொண்டு வருகிறது? இரக்கத்தையும் நற்கனிகளையும் கொண்டு வருகிறது. மத்தையில் வாசிக்கிறோம், அவர்களுடைய கனிகளினால் அவர்களை சொல்லுங்களேன். நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் இன்னைக்கு திருச்சபையிலே பாஸ்டர் தெரியும். சில நேரம் உங்களை ஒரு சில விசுவாசிகள் பார்க்கும் பொழுது இவன் திருந்த மாட்டானா என்று உள்ளம் ஏங்கும் எங்களுக்கு. அவனோட கனி எங்களுக்கு தெரியும், ஆனா ஒன்று சொல்ல முடியாத சூழ்நிலை. பிரசங்கத்திலையும் அடிமேல அடி அடிச்சாலும் திருந்துறானா? நான் அதிமுக பேர் வச்சிருக்கிறேன் உனக்கு தெரியுமா? உங்களுக்கு அறவே திருத்த முடியாத கழுத நான் பேர் வச்சிருக்கேன் எங்க விசுவாசிக்கு. அந்த இன்னைக்கு எத்தனையோ செய்திகள் கொடுத்தாலும் அவர் வாழ்க்கையில் என்ன இல்லை, கனி இல்லையப்பா. கீழவாசி, அடுத்து
பட்சபாதம் இல்லாததாயும்.
இந்த ஞானம் உள்ளவர்கள் எப்படி இருப்பார்கள்?
பட்சபாதம் இல்லாதவர்.
ஹலோ, இருக்கீங்களா சபையில? வந்து மூப்பருக்கு ஒரு மாதிரி, விசுவாசிக்கு ஒரு மாதிரி, பாச பிள்ளைக்கு ஒரு மாதிரி. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. ஆனா என் தேவன் அவருடைய ஞானம் சொல்லுங்களேன். ஆரம்ப நாட்களிலே கொழும்பில ஊழியம் செய்த பொழுது பணக்காரர்கள் இருந்தார்கள் இடத்துல. நல்ல ஆல்வின் தாமஸ் உடைய கூட்டத்தை நடத்துவது என்னுடைய ஒரு விசுவாசி, நம்புறீங்களா? அந்த அளவுக்கு பணக்காரர்கள். இந்த பணக்காரர்கள் நம்பி நான் இருந்தேன் பாருங்க. இவங்களை தான் பின்னாலேயே பிடிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்பதான் தசமபாகம் கிடைக்கும் எனக்கு. அதுல ஒருவர் இலங்கை காசு 3 லட்சம் கொடுப்பேன். 5 வியாபாரிகள் இவர்களை கமிட்டியில போட்டேன். ஏன் சொல்ல சொன்னால் எனக்கு ஞானம் இருக்கவில்லை. சில பேர் ஆண்டு அடித்துதான் பேசுகிறார். சொல்லும் பொழுது புரியாது, அடிக்கும் பொழுதுதான் புரிகிறது. அந்த கவனியுங்கள், உண்மையை சொல்லுகிறேன். 5 குடும்பம் கமிட்டியில போட்டு 5 பேரும் செல்வந்தர்கள். என்னை நடக்க விட மாட்டார்கள். என்னை பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இல்லை, அவர்கள் கார் அனுப்புவார்கள். என்னுடைய பர்த்டேக்கு மனைவி விஷ் பண்ணுவதற்கு முன்பாக அவர்கள் வந்து விடுவார்கள் வீட்டுக்கு. அந்த அளவுக்கு அவர்களை சார்ந்திருந்தேன். ஏழை ஜனங்கள் கொழும்பில் இருக்கிற ஸ்லம் ஏரியா விசிட்டிங் போறதில்லை. நான் விசிட்டிங் போக மாட்டேன். நான் போறதெல்லாம் பணக்கார வீடுகளுக்கு. ஆண்டவர் அடித்தார். மதுரை கூட்டம் முடித்து விட்டு கொழும்புக்கு வந்தேன். யாரை அதிகமாய் சார்ந்திருந்தனோ அவர்கள் என்னை விலை பேச ஆரம்பித்தார்கள். சபையை கையில் எடுக்க ஆரம்பித்தார்கள். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன் என்னுடைய பர்த்டே அன்றைக்கு. அந்த 5 பேரால அந்த சபையில் இருக்கிற 500 நாட்கள் வெளியே போனது. குருசேடுக்கான சவுண்ட்ஸ் வெளியே போனது. இந்த பெருமதியான கீபோர்ட் சபையின் சவுண்ட்ஸ் வெளியே போனது. எல்லாம் போனது. அப்பதான் ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய பட்சாபாதம், நீ பணக்கார பின்னால ஓடுன, ஏழை விசுவாசி, முழங்கால் இருக்கிறவன நீ பிடிக்கல, பணத்தை பிடிச்ச. அப்பதான் ஆண்டவர் சொன்னார், பணக்காரன் கமிட்டியில போடாத, முழங்கால் உள்ளவன கமிட்டியில போடு. திருந்தினேன், சபை மீண்டும் கட்டப்பட்டு வருகிறது. அன்பான தேவ ஜனமே, ஞானம் இல்லாமையினாலே அநேக சபைகள் உடைந்து கொண்டிருக்கிறது. ஞானம் இல்லாமையினாலே குடும்பங்கள் உடைந்து கொண்டிருக்கிறது. பச்சாவாதம். அடுத்து கடைசி தூண் என்ன? 7வது தூண், மாயமற்றது. சபை முடிஞ்சுடனே பிரைஸ் லோட் சொல்றோம். அந்த பிரைஸ் லோட் உண்மையா சொல்றீங்களா? உண்மையா சொல்றீங்க கேக்குறேன் ஐயா. சிஸ்டர் அந்த சிஸ்டர் பார்த்து கட்டி பிடிச்சி பிரைஸ் லோட் உண்மையா சொல்றீங்களா? உங்கள் வாழ்த்து அவளை சந்தோஷப்படுத்தட்டும். உங்கள் வாழ்த்து அந்த சகோதரனை சந்தோஷப்படுத்தட்டும். அன்பான தேவஜனமே, நான் உங்களை குறை சொல்லவில்லை. நீங்கள் ஆவிலே வளர்ந்தவர்கள். தேவ ஞானத்துக்குள்ளே கடந்து வாருங்கள். தேவ ஞானம் தான் தேவ சாயலுக்கு அடையாளம். தேவ ஞானம் இருக்கிறவர்களை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்வீர்கள். உலக ஞானம் இல்லாமல் இருக்கலாம், உலக படிப்பு இல்லாமல் இருக்கலாம், அறிவு இல்லாமல் இருக்கலாம். ஒருவனுக்குள்ளே, கிறிஸ்தவனுக்குள்ளே இருக்க வேண்டிய மிக முக்கியமானது தேவனுடைய ஞானம். இதை அறிவித்துக் கொள்ளுங்கள். ஜெபியுங்கள். சபைக்குள்ளே ஊழியர் சில பிள்ளைகள் யாரா இருக்கலாம், மியூசிக் வாய்ஸ் பிள்ளைகளா இருக்கலாம், அவருடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய மிக முக்கியமானது தேவனுடைய ஞானம். ஹல்லேலூயா. இப்ப இந்த வசனத்தை வாசிங்க, 11வது அதிகாரத்தில் 26, அவர்கள் 1 வருஷ காலமாய் ஹல்லேலூயா. ஐயா, அந்தியோக்கியாவிலே இவர்கள் கிறிஸ்துவை பாருங்க பிரசங்கிக்கவில்லை, உபதேசித்தார்கள், வசனத்தை சொன்னார். ஆனால் இங்க பாருங்க, 1 வருட காலம் அவருடைய வாழ்க்கையை அந்தியோக்கியாவில் உள்ள பட்டணத்தில் உள்ள மக்கள் அப்சர்வ் பண்ணினார்கள். ஆமென். அவர்கள் அப்சர்வ் பண்ணினார்கள். இவர்கள் யார்? 1 வருஷ காலமாய் இவர்களை பார்த்தார்கள். இவர்கள் பிரசங்கம் பண்ணுவதும் வாழ்வதும் ரெண்டுக்கும் சரியா இருக்கிறதா? இவர்கள் ஆராதிக்கிறார்கள் வாழ்க்கை, பிரசங்கம் பண்ணுகிறார்கள் வாழ்க்கை. 1 வருஷ காலமாய் பார்த்தார்கள். 1 வருஷ முடிவில் அவர்கள் தீர்மானம் எடுத்தார்கள், இவர்களுக்கு ஒரு பெயரை வைக்கலாம். என்ன பெயரை வைக்கலாம்? ஏனென்றால் அவர்களுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்து வெளிப்பட்டார். கிறிஸ்துவின் குணாதிசயம் வெளிப்பட்டது. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் சாயலுக்குள் இருந்த அந்த மகிமை வெளிப்பட்டது. எபேசியருக்கு பவுல் சொல்லும் பொழுது, 4வது அதிகாரம் கொஞ்சம் எடுங்க, 4வது அதிகாரம் 18 தொடங்கி கொஞ்சம் படிக்கலாம். என்ன நடந்துட்டு இருக்கு? என்ன நடக்குது சொல்லுங்க பாப்போம். கிறிஸ்தவர்களுக்கு என்ன நடக்குது இன்னைக்கு? புத்தியும்
அந்தகாரப்பட்டு
ஞானம் என்ன நடக்குது? புத்தி கெட்டவர்கள் அல்லது ஞானம் இல்லாதவர்கள். எபேசிய சபைக்கு பவுல் சொல்லும்பொழுது சொல்லுகிறார், அவர்கள் புத்தியிலே அந்தகாரப்பட்டபடியினால்
தங்கள் இருதய கடினத்தினால்.
இன்னைக்கு தலை கவனிங்க, புத்தியிலே அந்தகாரம் வந்த உடனே இருதயம் என்னாகிறது? சத்தமா சொல்லுங்களேன், இருதயம் என்னாகிறது? கடினம். நீ சொல்லுகிறத சொல்லு. அன்பான தேவஜனமே, ஒரு பிளெக்சிபிளான ஒரு இருதயம் இல்லை. இன்றைக்கு கர்த்தர் என்னோட பேசினார் இல்ல என்ன சொல்லுவாங்க, இன்றைக்கு அவளுக்கு நல்ல இடி என்ன, இன்றைக்கு அவளுக்கு தான் ஆண்டவர் குத்தினார், அவனுக்கு தான் உனக்கு பேசினார், அது இல்ல. இன்றைக்காவது சொல்லுங்க, ஆண்டவர் இன்றைக்கு என்னோட கூட பேசினார், அதுக்கு நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். உட்கார்ந்து கொண்டு என்ன தெரியுமா, இன்றைக்கு நல்ல அவளுக்கு கொடுத்தார் பாத்தீங்களா, உனக்கு ஆண்டவர் பேசினாரா? சபைக்கு வருகிறோம், கர்த்தர் என்னை எச்சரித்தாரா, என்னை உணர்த்தினாரா, என்னை உயிர்ப்பிக்கிறாரா? தட்ஸ் ஆல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உற்சாகம், ஹல்லேலூயா. வசனத்தை வாசிங்க.
உங்களில் இருக்கும் அறியாமையினாலே
முதலாவது புத்தியில அந்தகாரம் வருகிறது, இரண்டாவது
இருதய கடினம்.
இருதய கடினம், இருதய கடினம் வந்த உடனே
அறியாமையினாலே.
நல்ல கவனிங்க, மிக அநேக வாலிபர்கள் செய்கிறது தெரியவில்லை. ஒரு தாய் சொன்னால் கிட்டடியில், பாஸ்டர் என்னுடைய மகள் திருமணம் முடிக்கவில்லை ஆனால் பாய் ஃப்ரெண்டோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இங்க எப்படி எனக்கு தெரியல, நான் தேடி பார்க்கல, கலாச்சாரத்தை தெரியல பாஸ்டர் எனக்கு. இது ஆஸ்திரேலியாவில் மெல்பர்னில் அவள் ஒரு ஆராதனை நடத்துகிறாள். அங்கு போனால் அங்கோமால இருந்து பால் தினகரன் வரும்பொழுது அவள் தான் மியூசிக் ஆர்கனைஸ் பண்ணுகிறவர், வர்ஷிப் லீடர் அவள் தான். அவள் கண்ணீரோடு சொன்ன ஒரு காரியம், பாய் ஃப்ரெண்டோடு திருமணம் முடிக்கவில்லை, வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப வெட்டிங் நோ, ஜஸ்ட் இருக்கீங்களா? ஒரு பரிதாபத்துக்குரிய காரியம், எனக்கு வாலிய பிள்ளைகள் இருக்கிறது, என் பிள்ளைகளை குறித்து நான் அப்படி யோசிக்கிறேன். அவளுடைய மனநிலை யோசிச்சு பாருங்கள். அன்பான தேவஜனம், இன்றைக்கு நல்ல கவனிங்கள், புத்தியில் அந்தகாரம் வந்த உடனே இருதய கடினம், இருதய கடினம் வந்த உடனே அவர்கள் என்ன செய்வதென்று அவர்களுக்கு தெரியவில்லை. அடுத்து அறியாமை, அடுத்து அடுத்து
தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து,
தேவனுடைய ஜீவனுக்கு
அந்நியராயிருந்து உணர்வில்லாதவர்கள்,
உணர்வில்லாதவர்களாய்
சகலவித
என்ன இல்ல
உணர்வில்லாத.
இது என்ன தேவ சாயலுக்கு விரோதமானதை சொல்லித்தார் உங்களுக்கு. இது உலகத்தில் உள்ள மக்களுக்கு, நமக்கு கிறிஸ்தவர்களுக்கு, பரிசுத்த ஆவியை உடையவர்களுக்கு, அந்நிய பாஷை பேசுறவர்களுக்கு சொல்லுகிறேன், யாருக்கு உணர்வில்ல? பரிசுத்த ஆவியான வரும்பொழுது அவர் என்ன செய்வாராம்? உலகத்தை, பாவத்தை குறித்து, நீதியை குறித்து உணர்த்துவார். அப்ப நான் கேட்கிறேன், உணர்த்தலையா, உணர்த்தலையான்னு கேட்கிறேன். உணர்த்துகிறார் தெரியவில்லை, ஏன்? புத்தியில் அந்தகாரம், இருதய கடினம், அறியாமை,
உணர்வில்லாத,
உணர்வில்லாதவர்களாய். அடுத்து சகலவித
அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி
தங்களை
காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோம்.
நீங்களோ வாசிங்க,
நீங்களோ
இவ்விதமாய்
கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை,
கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை,
இயேசுவினிடத்திலுள்ள சத்தியத்தின்படியே,
இயேசுவினிடத்திலுள்ள சத்தியத்தின்படியே
நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து,
நீங்கள் அவரிடத்தில்
கேட்டறிந்து,
கேட்டறிந்து
அவரால் போதிக்கப்பட்டீர்கள்,
அவரால் போதிக்கப்பட்டீர்கள். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு போதனை கிடைக்கிறது. யூடியூப்ல இன்னொன்னு சொல்றேன் கவனிங்க, யூடியூப் டிவி சேனல்ஸ் தெரியல பாசம், சாரி ஃபாலோ பண்ணாதீங்க. இப்ப கிட்டத்துல மட்டக்களப்பில கவுபாய் கேப் ஒன்று வைத்துக் கொண்டு ஒருத்தர் பாத்தீங்களா, அந்த யூடியூப்ல வந்தது அவங்களுக்கு எல்லாருக்கும் பாச கிடைச்சது, அவங்களுக்கு பாச பார்க்க இல்ல. என் நாமத்தினாலே பிசாசுகளை சொல்லுங்க துரத்துவா, அவர் கெட்ட வார்த்தைகளாலே பிசாசு துரத்துவார். பிரதரா பாஸ்டா தெரியாது சொல்லி ஜெபிச்சாரு, வெரி குட், நான் உண்மையா ஜெபிச்சேன். தேசத்துல இன்னொருத்தர் இருக்கிறார், என்னுடைய நண்பன். வேக வேகமா நான் இங்கிருந்து போவதுக்கு காரணம் என்னவென்றால், பாஸ்டர் அங்கிருந்தார், என்னுடைய நண்பன் தெய்வேந்திரன், நானும் அவனும் ஒன்றாய் பைபிளை படித்தோம், நல்ல ஒரு தெய்வ மனுஷன். நாங்கள் மட்டக்களப்பிலே சில ஊழியர்கள், இலங்கையில சில ஊழியர்கள், பிழையான உபதேசத்திலே ஒருவர் இருக்கிறார் கொழும்பில், பேர் சொல்ல விருப்பம் இல்லை எனக்கு. நிறைய ஊழியக்காரர்கள் அவருக்கு பின்னதாய் போய்விட்டார்கள். நாங்கள் அவசர அவசரமாய் இப்பொழுது மட்டக்களப்பில் இங்கிருந்து போன உடனே ஒரு ஒரு நிறுவனத்தோடு கூட கிட்டத்தட்ட 35 தேவ ஊழியக்காரர்களை இணைத்துக் கொள்ள வேக வேகமாய் செயல்படுகிறோம். ஏனென்றால் அவர்கள் லைசன்ஸ் கொடுத்து, பாஸ்டர்ஸ் ஐடி கொடுத்து, தங்கள் உபதேசத்துக்குள்ளே கொண்டு வருகிறார்கள். என்ன உபதேசம்? கள்ள உபதேசம் எப்படி அறிந்து கொள்றீங்க? சத்தியத்துக்கு முரணாய் மிகவும், அதாவது கண்கள் மறைக்கப்படுகிற காலம். காசு கொடுத்தால், அரசியல் செல்வாக்கு இருந்தால் ஓகே.
நமக்கு இந்த கடைசி நாட்களில் நல்ல கவனிங்கள், சபை கர்த்தருடையது, சபை கர்த்தருக்கு சொந்தமானது. அருமையான தேவ ஜனமே, நான் சொல்கிறேன், கொழும்பிலே இலங்கையிலே மிக, அதாவது தீவிரமாய் பிசாசு செயல்படுகிறான். ஊழியக்காரர்களை வஞ்சித்து எடுத்துக் கொள்ளுகிறான். நாங்கள் இப்பொழுது தடுமாறி கொண்டிருக்கிறோம். நான் சில இடங்களுக்கு போய் ஊழியர்களை செய்வதனாலே நான் பார்த்த காரியம் சொல்லுகிறேன், லைசன்ஸ் தேவை. ஆகவே இந்த பிழையான உதவிக்குள்ளே போய்விட்டார். அதை நடத்துகிறவர் தலைமை வளர்த்திருக்கிறார். அவர் கம்யூனியன்ல தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், சாப்பிட மாட்டார். உனக்கு காசு தேவைண்டா, உன் பீரோ திறந்தா காசு கிடைக்குமா? உன் பல் தங்கமா மாற வேண்டும்டா, தங்கமா மாறுமா? இதுதான் உபதேசம். இருக்கீங்களா? ஒரு சபையிலே போதகர் எதை போதிக்கிறாரோ அந்த சத்தியத்தை தவிர, யூடியூப், வாட்ஸ்அப், ஐமோ கீமோ எந்த தேவையில்லை. உங்களுக்கு தகப்பன் போதிக்கிறது தான் பிள்ளைக்கு. நாங்கள் வருவோம் போவோம். நான் சொல்லுவேன், அடிக்கடி எங்கட சபையில சொல்லுவேன், அப்பப்ப கிடைக்கிற பிரியாணியை நம்பாத, எப்பயுமே கிடைக்கிற ரசம் உனக்கு வாசி. அப்பப்ப கிடைக்கிற பிரியாணி உன்னை பழுதாக்கி போடும், அடுத்த நாள் நீ வேலைக்கே போக இயலாது. ஆனால் எப்பயுமே கிடைக்கிற ரசம் உனக்கு வாசி. விளங்கி கொண்டா ராமே சொல்லுங்க, அவ்வளவுதான். சில பேர் எங்களுடைய பாஸ்டர் வந்து டிவியில வர்றவர்கள் போல கிறிஸ்துவில் மிக பிரியமானவர்களே அப்படி இல்லாம இருக்கலாம், அல்லது குரல் இல்லாம இருக்கலாம் பாடுறதுக்கு, ஆனா இருதயம் இருக்கிறது. உன்னை நடத்துவதற்கான இருதயம் இருக்கிறது, கண்ணீர் இருக்கிறது, முழங்கால் யுத்தம் நடக்கிறது. ஆகவே சத்தியம் சத்தியமாய் பேசப்படும். நீங்களோ இவ்வாறு கற்றுக்கொள்ளவில்லையே. கீழ வாசியம் வேகமா,
கலைத்து
போட்டு
உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட
புதிய
மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள்.
நீங்கள் யாரும் கோதுமை மணி இந்த இடத்துல வந்த உடனே ஆவியில் அழுத ஒரு காரியம் என்ன, ஆண்டவரே இவங்க அவ்வளவு பேரையும் உம்முடைய சாயலாக மாற்ற வேண்டாம், இவருடைய சந்ததியில இவர்களை நீர் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு எடுத்து உபயோகப்படுத்த. உங்களிலே உங்களிலே ஒரு ஒரு சந்ததி இலங்கையில் இருக்கிறார்கள், உங்களுடைய சொந்தம் இலங்கையில் இருக்கிறார்கள், உங்களுடைய சொந்தங்கள் தேசத்தில் இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், உங்கள் மூலமாய் கிறிஸ்து கடத்தப்படுவார், உங்கள் மூலமாய் கிறிஸ்து மகிமைப்படுவார். உங்கள் போதகர் அல்ல, இந்தியாவிலிருந்து வர ஊழியக்காரங்களுக்கு கிடையாது, இலங்கையிலிருந்து வர ஊழியர் கிடையாது, உங்களை தேவன் பயன்படுத்துவார். உங்களுக்குள்ளாக உங்கள் சந்ததி தேவன் சொல்லுவார். முதலாவது தேவ ஞானம், இரண்டாவது தயமாற்றி வேகமாக ஓடுகிறேன், இயேசு கிறிஸ்துக்கு இருந்த ஒரு காரியம், தேவ ஞானத்திலும் தேவ, முதலாவது தேவ ஞானம், இரண்டாவது வளர்த்தி. வேகமாய் ஓடுகிறேன். நீங்கள் வளர்த்தி என்று சொல்லும் பொழுது ஐந்து கிரேக்க, இது பைபிள் ஸ்டடி அல்ல, பட் இருந்தாலும் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஆவியிலே நாங்கள் வளர்வதற்கு நான்கு படிகள் உண்டு. ஆமே, எவர்கள் தேவை ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய, அங்க என்ன வருகிறது, புத்திர. இப்ப இயேசு 30 வயது வரைக்கும் பூரண புருஷனாய் வளர்ந்தா சரத்துல. நான் அதை உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறேன். நான்கு படிகள் இருக்கிறது. முதலாவது படி, ஆமென், ப்ரோவோப்ஸ். இந்த ப்ரோவோப்ஸ் என்கிற கிரேக்க வார்த்தை எதை குறிக்கிறது என்றால், ஒருவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற நிலையிலிருந்து ஞான ஸ்நானம் பண்ணப்படுகிற வாழ்க்கை. இந்த வார்த்தை பைபிள் இருக்கிறது, வாசிங்க. லூக்கா 1:44 படிங்க, எழுதி கொள்ளுங்கள். 1 பேதுரு 1:23 வேகமாய் போவோம். லூக்கா 1:44, 1 பேதுரு 1:23. இந்த ப்ரோவோப்ஸ் என்கிற கிரேக்க வார்த்தை அதில் எழுதப்பட்டிருக்கிறது, வாசிங்க.
இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிட்டு.
இதுவே பிள்ளை என்கிற வார்த்தைக்கு பாதிக்கப்பட்ட இந்த கிரேக்க பதத்தில் அது என்ன குறிக்கிறது என்று சொன்னால் சிசு. சொல்லுங்க சிசு. இந்த முதலாவது நிலை கிறிஸ்தவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பண்ணப்படுகிற அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஆமென் சொல்லுங்க. ரைட். இரண்டாவது ஸ்டேஜ் ஒரு ஆமென். இப்ப ஒன்று பேதுரு ஒன்று வாசிங்களா. இதுதான் ஜெனிப்பிக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை. ஆமென். சத்தமாக ஆமென். நான் சொல்ல வருவது இரண்டாவது காரியம் தேவ சாயலிலே கிறிஸ்துவுக்குள்ள இருந்த இரண்டாவது காரியம் வளர்த்தியிலே. ஆமென். முதலாவது ஞானத்திலே, இரண்டாவது வளர்த்தியிலே. ஆமென் சொல்லுவோம். உற்சாகம் ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே முதல் ஸ்டேஜில் நாங்கள் இருக்கிறோம். முதல் ஸ்டேஜ் என்ன? ஜெனிப்பிக்கப்படுகிற வாழ்க்கை, தொடப்பட்ட வாழ்க்கை. ஆமென். இயேசுவை ஏற்றுகிற வாழ்க்கை. இரண்டாவது பயடியா. பயடியா. இந்த பயடியா என்ற என்ன தெரியுமா? எடுத்து வாசிங்க இதுல. இது லூக்கா 18:16 தொடங்கி 17 யோவான் 3:3. யோவான் 3:3 வாசிங்க. யோவான் 3:3 வாசிங்க.
இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே.
இரண்டாவது ஸ்டேஜ். ஆமென் சொல்லுங்களேன். சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஒரு வேத பாடம் போடுறதுக்கெல்லாம் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இயேசு இவைகளிலே வளர்ந்தார் என்று சொல்ல வரவில்லை. அவர் வளர்த்தி அடைந்தது போல நாங்களும் கிறிஸ்துவுக்குள்ளே எங்கள் படிகளை அடையாளம் கண்டு வளர வேண்டும். பேதுரு சொல்லும்போது சொல்கிறார், அவரை அறிகிற அறிவில் சொல்லுங்க வளருவீர்களாக. அமேன். அமேன். சத்தம் ஒரு அமேன். இரண்டாவது காரியம், முதலாவது ஸ்டேஜ் ப்ரோப்ஸ், இரண்டாவது பயடியா என்றால் தவழுகிற நிலைமை. ஆவிக்குரிய வாழ்க்கையில கிறிஸ்தவ வாழ்க்கையில மறுபடியும் பிறக்கும் அனுபவம். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே வருகிறான். மூன்றாவது நெப்பியோஸ். யோவான் 1:12 வாசிங்க. யோவான் 1:12. இது மூன்றாவது நிலை, தகப்பனை அடையாளம் காண்கிற வயது. ஆமே சொல்லுங்களேன். தகப்பனோடு பேசுகிற வயது. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே முதலாவது விசுவாசிக்கிறோம், ஜெனிப்பிக்கப்படுகிறோம், இரண்டாவது மறுபடியும் பிறக்கிறோம், மூன்றாவது தகப்பனை அறிந்து கொள்கிறோம், அடையாளம் படுத்துகிறோம். ஆமே. இது வந்து 5 வயதுக்கும் 12 வயதுக்கும் இடைப்பட்ட ஒரு வயதை குறிக்கிறார்கள். ஆமே. நாலாவது ஸ்டேஜுக்கு போவதற்கு முன்பாக இன்னும் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் எடுத்து வாசியுங்கள் எபேசியர் 5:13 வாசிக்க பார்ப்போம், அல்லது 1 கொரிந்தியர் 3:1 வாசிங்க வேகமாய். இதுல பாதிக்கப்பட்ட வார்த்தை என்னவென்றால் இவருங்க, இவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்தும் குழந்தையை போல இருக்கீங்களா? இதுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை என்ன? டெக்னோன். சொல்லுங்க எல்லாரும். எந்த வார்த்தையிலும் கிரேக்கத்தில் சொல்லப்படும் வார்த்தை டெக்னோன் என்றால் இவர்கள் வளர்ந்தும் ஊழியத்திலே அனுபவம் இருந்தும் எப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்களா? குழந்தையை போல. 1 குழந்தையா வாச்சிங்க, 1 குழந்தையர் 3:1 வாச்சிங்க. ஓகே 11 நான் குழந்தையா இருந்த போது அன்பான தேவ ஜனமே, நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஆரம்ப நிலையில் இருந்தால் பரவாயில்லை. ஆமே. கொஞ்சம் விசுவாசம், பரிசுத்தம் கொஞ்சம் தள்ளாடும் இருக்கீங்களா? கொஞ்சம் பலவீனங்கள். இரண்டாவது ஸ்டேஜ் கொஞ்சம் பிரதர் ஒரு நிமிஷம். முதலாவது ஸ்டேஜ், இரண்டாவது ஸ்டேஜ், மூன்றாவது ஸ்டேஜ், இப்ப நீங்க நாலாவது ஸ்டேஜுக்கு வர வேண்டும். சிசுவா இருந்தீங்க, கவனிங்க, சிசுவா இருந்தீங்க, குழந்தையா இருந்தீங்க, பிள்ளையா இருந்தீங்க, நீங்க என்னவா மாற வேண்டும்? புத்திரனாய் எஸ், குமாரனாய் மாற வேண்டும். ஏன் குமாரனாய் மாற வேண்டும்? கலாத்தியர் 5 டக்கன் 4:1 தொடங்கி சிறு பிள்ளையா இருக்கும் காலமளவும் அந்த கவனிங்க ராமே சொல்லுங்க கர்த்தருக்குள்ளே நாங்கள் இங்க பாருங்க எத்தனை பேர் சொல்லுங்க கர்த்தர் என்னை சுதந்திரவாளியாய் வைத்திருக்கிறார். இந்த சுதந்திரவாளி எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டுமா? சிறு பிள்ளையா இருக்கும் வரை அவனுக்கும் அடிமைக்கும். அப்படி என்றால் என்னுடைய வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, கிறிஸ்தவத்திலே நான் புருஷனாய் மாற வேண்டும். சிசுவாய் அல்ல, இருக்கீங்களா, குழந்தையாய் அல்ல, பிள்ளையாய் அல்ல. இவர்கள் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் சிசு என்று அழைக்கப்படுவார்கள். அவர்கள் தேவனுடைய புத்திரர். இயேசு சிசுவாய் இருந்தார், குழந்தையாய் இருந்தார், 12 வயதிலே பிள்ளையாய் தேவாலயத்தில் இருந்தார், 30 வயதிலே ஒரு வாலிபனாய், குமாரனாய், புத்திரனாய். சபைக்கு சிஸ்டர் ஏன் வரல? விசிட்டர்ஸ். சபைக்கு நீங்க ஏன், கம்யூனியனுக்கு ஏன் வரல? வேலையில ஓட்டாய். சபையில சின்ன காரியம், சபையை விட்டு ஏன் நீங்க போனீங்க? பாஸ்டர் எல்லாருக்கும் முன்னுக்கு என்ன பேசி போட்டார். சிஸ்டர் ஏன் ஊழியம் செய்யறதில்ல? இல்ல எனக்கு அவவோட எனக்கு ஊழியம் செய்ய விருப்பம் இல்லை. ஐயா, நாங்கள் சத்ருவின் சேனைகளை அழிக்கக்கூடிய வல்லமை உள்ளவர்கள். நமக்குள்ள அடிபாடு நடக்குது, நமக்குள்ள சண்டை பிடித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய யுத்தம் சபைக்குள்ள இல்ல, சபைக்கு வெளியில. பாஸ்டர் பாஸ்டர் அடிபடி சண்டை பிடிக்க தேவையில்லை. நான் கொழும்புல உள்ள சீனியர் பாஸ்டர் இடத்துல கெஞ்சி கேட்டுக் கொண்டிருக்கிறேன், ஐயா வளர்ந்து வர்ற ஊழியக்காரனை குற்றப்படுத்தாத, அவன் தவறுனாலும் தட்டி விட்டு எழுப்பையான்னு சொல்லி வர்றேன். இப்ப வர்றதுக்கு முன்னாடி பாஸ்டர் தெரியும், ஒரு பெரிய பாஸ்டருக்கு போன் பண்ணி கெஞ்சி கூத்தாடிட்டு வர்றேன். என்ன தெரியுமா, வளர்ந்து வர்ற ஊழியக்காரனை கைவிட்டுறாதீங்க, தேவையில்லை ஐயா. ஆக ஒரு ஆத்மாவுக்கு அடிபாடு நடக்குது. ஒரு ஒரு சின்ன ஒரு காரியத்துக்காக அந்த அந்த பாஸ்டர் தவறா போதிக்கிறீங்க, வேண்டாம். இன்னைக்கு முஸ்லீம்களை பாருங்க, அவன் செய்யற தவறெல்லாம் பண்ணிக்கொண்டு அவனுக்குள்ளேயே அவன் ஐக்கியமா இருக்கிறான். அவன் வர வர பழத்து கொண்டிருக்கிறான், வணிகத்திலே எல்லாவற்றிலும் வளர்கிறான். நம்முடைய சபை பார்த்தால் நாங்களே எங்களுடைய சொந்தங்களை, எங்களுடைய சபையின் மக்களை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த பாசத்தை பத்தி பேசுறோம், பரிபடத்துக்கு வந்தாலே பாசமான பத்தி பேச தேவையில்லை எங்களுக்கு. அவர்கள் காயங்களை கட்டுவோம். ஐயா விபச்சாரியை பார்த்து இயேசு சொன்னார் மகளே என்று, அதுக்கு பிறகு என்ன ஐயா இருக்குது? ஆமென் சொல்லுங்களேன். விபச்சாரியை பார்த்து விபச்சாரி சொன்னாரா? மகளே என்று சொன்னார். சகை வீட்டுக்குள்ளே போனார். இயேசு அப்படிப்பட்டவர். ஆமென் சொல்லுங்களேன். சில பேர் பார்த்து ஆராதனை முடிஞ்சு போகும் பொழுது அப்படி பேச கூட மாட்டாங்கன்னா பரிசுத்தம் விழுந்துருமா? ஐயா சபை, ஐயா சகோதரன், சகோதரி, அந்நிய பாஷை வேணாம், உங்க சொந்த வார்த்தையை சொல்லு. இஸ்ரவேல் தம்பி இருக்கிறான், எங்க சபையில இருந்து போனவன் பிரசாத் என்று சொல்லி ஊழியம் செய்கிறான். அவன் போன் பண்ண, பாஸ்டர் உங்களோட சபையில நான் எப்படி தொடப்பட்டேன் சொல்லுமா? அவன் சொல்ல, பாஸ்டர் உங்க பிரசங்கத்துல நான் தொடப்படவில்லை, உங்க பிரசங்கம் நல்லதா இருந்தது, வேர்ஷிப் நல்லதா இருந்தது, ஆனால் அஷரிங் பண்ணி கொண்டிருந்தார் ஒரு தம்பி, அவன் என்னை வரவேற்ற விதம், சபைக்குள்ளே அவன் இருந்த விதம், என்னை உள்ளாலே கொண்டு போய் எனக்கு அவன் சவரச்சனை பண்ணின விதம், அவன் பேசிய விதத்திலே நான் ஆச்சரியப்பட்டேன். உலகத்திலே உள்ள நண்பர்களை காட்டிலும் சபைக்குள்ளேயும் உண்மையான வாலிபர்கள் உண்டு. இப்ப அவன் இஸ்ரவேலிலே ஒரு இலங்கை சபையிலே பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறான், ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான். ஒரு அசரையும் செய்கிற ஒரு வாலிபனுடைய வாழ்க்கை அவனை அசைத்ததென்றால் என்ன வாழ்க்கை? அவன் பேசிய விதம். சபைக்குள்ளே சத்தியத்தை தேடுகிற நீங்கள் உங்களுக்குள்ளே சாயலை தேடுங்கள். கிறிஸ்துவின் சாயல் உங்களுக்குள்ள உருவாகும் வரைக்கும் போராடுங்கள், உருமாற்றப்படுங்கள், உருவாக்கப்படுங்கள். இவன் உடைக்கப்படுவதற்கு ஒப்புக்கொடுங்கள். ஆதி அப்போஸ்தலர்களுடைய அந்த நாமங்கள் இன்றைக்கும் போற்றப்படுகிற காரணம் என்ன? அவர்கள் தங்களிலே கிறிஸ்துவை வெளிப்படுத்தினார்கள். ஆமென். தாளந்துகளை வெளிப்படுத்த வேண்டாம். தாளந்துகள் உலகத்தில் இவருக்கு தாளந்துகள். நான் சொல்லுவேன் அநேகருக்கு கீபோர்ட் பே பண்ணும், ஐயா உன் தகுதியை வெளிப்படுத்தாதம்மா, நீ கீபோர்ட் பே பண்ணும் பொழுது அபிஷேகம் வெளிப்படட்டும். சண்டை உனக்கு குரல் இல்லாமல் இருக்கலாம், நீ பாடும் பொழுது உன் ராகம் வேண்டாம், அபிஷேகம் வெளிப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நான்காவது ஸ்டேஜ் தெரியுமா? புத்திரனாய் மாறுவது. நீ சிறு பிள்ளையாய் இருக்கும் வரைக்கும் சுதந்திரவாளிக்கும் அடிமைக்கும் என்னல்ல கிலோ வாசிங்க வேகமாய் தக்க வாசிங்க கலாத்தியம். சிறு பிள்ளைகளாக இருந்த காலத்தில் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி மேலும் நீங்கள் புத்திரராயிருக்கிறபடியால் கவனியுங்கள், அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தம்முடைய ஹலோ ஹலோ குமாரனுடைய ஆவியை இருக்கீங்களா? ராமன் சொல்றேன். நான்காவது நிலை நான் சொன்னது வளர்ந்தும் வளராத நிலைமை, அது வேண்டாம், அது டெக்னான். நாலாவது ஸ்டேஜ் கியோஸ். கியோஸ் என்றால் புத்திரன், குமாரன், மகன். இப்ப புத்திரன் தான் ஸ்திரீகள் எங்களுக்கு சொல்லலையோ, அது பொதுவான வார்த்தை. மனுஷன் என்றால் அதே போல குமாரன், பொதுவான வார்த்தை. எத்தனை பேர் ஆண்டவரே என்னை சிசுவாய், குழந்தையாய், பிள்ளையாய், சபையில இன்னும் அந்த ஸ்டேஜில் வேண்டாம். அவன் சொல்றேன், நான் இந்த சபை புத்திரனாக கூடிய சபை, ஆவிக்குரிய நிலையில நீங்க நான்காவது ஸ்டேஜில் நிற்கக்கூடிய சபை. அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் தம்முடைய நாமத்தை அவர்களிலே மகிமைப்படுத்துவார். உங்களிலே ஒன்று வெளிப்படும். கடைசியாக நினைக்கிற இந்த வசனம் மட்டும்தான் வாசிக்கலாம் என்று நினைக்கிறேன். 2 கொரிந்தியர் 4:4. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இப்போ நான் சொன்னேனே, புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நம்ம எதுக்கு அழைக்கப்பட்டோம் சொல்லுங்கப்பா? புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு. அப்படி என்றால் புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நீங்க யாரா? புத்திரர் தான். பேதுரு என்ன சொல்லுகிறார்? அதை விட கொஞ்சம் அதிகமாக சொல்லுகிறார், நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் பரிசுத்த ஆசாரிய கூட்டம், ராஜரிக ஆசாரிய கூட்டம், அவருக்கு சொந்தமான ஜனம். ஆமா, எதுக்கா? எதுக்கு இது தகுதியெல்லாம்? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அதுக்கா? எதுக்கு ஐயா? எனக்குள்ளே இருக்கிற அந்த கிறிஸ்துவின் மகிமையான வசனத்தை கவனிங்க. 4:4 பாருங்க, 4:4 பாருங்க. என்ன சுவிசேஷமா? எப்படிப்பட்ட சுவிசேஷம்? தேவ சாயல் இல்லாத சுவிசேஷங்கள் இன்றைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்ற முடியாது. சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு போவதற்கு முன்பாக நீங்கள் முதலாவது தேவ சாயலுக்குள்ள இருந்து கொள்ளுங்கள். பாருங்க வசனம் சொல்றது, நான் சொல்றதில்லை, வசனம் சொல்றது பாருங்க. எப்படிப்பட்ட சுவிசேஷம்? எப்படிப்பட்ட சுவிசேஷம்? தேவ சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான நான் சொல்லுகிறேன், நீங்கள் தான் சுவிசேஷம். அந்தியோக்கியாவில் 1 வருஷ காலமாய் ஒப்சர்வ் பண்ணின அந்த கிராமத்து மக்கள் சொன்னார்கள், இவர்கள் கிறிஸ்தவர்கள். பக்கத்துல பார்த்து கேளுங்க, உங்களை யாரா சொல்றாங்க? கேளுங்க பக்கத்துல பார்த்து, உங்களை கேளுங்க பார்த்து. திரும்பி பேசக்கூடாதா பிரசங்க நேரத்தில்? பரவாயில்ல, கேளுங்க, உங்களை யாரா சொல்றாங்க? சபைக்கு நீங்க வராட்டா, இங்க பாருங்க, சபைக்கு நீங்க அடுத்த வாரம் ஏதோ நீங்க வரலன்னு வைங்களேன், சபையில இருந்து 4 பேர் உங்களுக்கு கால் பண்ணாட்டா, நீங்க நினைச்சு கொள்ளுங்க, சபையில நீங்க தேவையில்லாத ஒரு ஆள். சபை உங்களை தேடுமானால், சிஸ்டர் நீங்க ஏன் வரவில்லை, உங்க ஃப்ரெண்ட் இல்ல, அந்த அது ஃப்ரெண்ட் வந்து அடிக்கடி போன்ல தொங்குற, அது அவசியம் இல்ல, அது போன்ல தொங்குற கதை இல்ல. சபையில அந்த 3வது ரோல இருக்கிற அந்த சிஸ்டர், சிஸ்டர் இன்னும் இவங்களை பார்க்க இல்லையே, என்ன நடந்தது உங்களுக்கு? இன்னொரு சிஸ்டர் 4 பேர் கால் பண்ணிட்டாங்க. அப்ப நீ நினைச்சுக்கோ, உன்னுடைய சாட்சி சபையில் நல்லா இருக்குது. சபையில இருந்து கால் வராட்டா, நினைச்சு கொள்ளுங்க, நீங்க அதிமுக. அன்பான தேவஜனமே, புத்திரனாய் மாற வேண்டாம். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும், மற்ற 2 சொல்ல முடியல, தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிக அதிகமாய் வளர்ந்தார். அவரை பரலோகம் சொன்னது, இவர்
என்னுடைய நேச சத்தமா இவர் என்னுடைய நேச குமாரன் என்ன என்ன எனக்கு தெரியல. கிறிஸ்துவின் சாயலாய் இருக்கிற அந்த கிறிஸ்துவின் மகிமையின் சுவிசேஷத்தின் ஒளி உங்களிலே பிரகாசிக்கட்டும். எல்லா கண்களையும் மூடுவோமா, எல்லா கண்களையும் மூடுவோமா. எனக்கு இன்னும் ஒரு மாலை அப்பா சொன்னவைகளை சொல்லியிருக்கிறேன். ரெண்டு கிருபையையும் தயவையும் குறித்து விளங்கப்படுத்த எனக்கு நேரம் இல்லை. எல்லா கண்களையும் மூடுவோமா. ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம், என்ன பார்க்காதீங்க, கண்களை எல்லாம் மூடுவோமா. எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிவடைகிறது. எல்லா கண்களையும் மூடுவோம். ஸ்ரீ தேங்க் யூ லார்ட். ஸ்ரீ கராலாபா ஸ்ரீ. எல்லா கண்களையும் மூடுவோமா.
ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ முன் செல்லும் மேகம்.
கரங்களை உயர்த்தி
ஆவியானவரே, ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, மகிமையின் ஆவியான் எல்லாரும் சபரதலம் ஓ